ஓபுருசை வானொலி நேயர்கள் அனைவருக்கும் எமது காலை வணக்கங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 104.6 FM அலைவரிசையில் புத்தமிழ் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள். வீட்டுக்கு வீடே வானொலி பெட்டிக்கரைகள் குழுமியிருந்து இன்றைய முத்தமிழோசை வானொலி நிகழ்ச்சியை கேட்பதற்காக ஒன்று கூடியிருக்கும் எமது ஓக்லாந்து வாழ் அன்பு தமிழ் உறவுகளே, இன்று ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி சனிக்கிழமை 2018ஆம் ஆண்டு தமிழ் மூத்தோர் சங்கத்தின் சார்பிலே எமது நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை முதலிலே தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலே இன்றும் வழமை போன்று நாம் இணைக்க இருப்பது ஒரு மூதுரை. காணமயிலாடக் கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாகப் பாவித்து தானும் தன் பொல்லா சிறகை விரித்து ஆடினால் போலாலுமே கல்லாதான் கற்ற கவி. இந்த மூதுரையினுடைய பொருள் என்னவெனில், முறையாக கல்வி கற்காமல் கற்றவரைப் போல் பாசாங்கு செய்வது, தோகை விரித்து ஆடும் மயிலை பார்த்து தானும் மயிலாக கருதி வான்கோழி தன்னுடைய சிறகை விரித்து ஆடுவது போலாகும். காணமையில் ஆடக் கண்டிருந்த வான்கோழி தானும் மதுவாக பாவித்து தானும் தன் பொல்லா சிறகை விரித்து ஆடினால் போலாலுமே கல்லாதான் கற்ற கல்வி. நல்லது நேர்களே, இந்த காலை வேளையிலே உங்களுக்காக சில பழைய பாடல்களோடு நிகழ்ச்சியை ஆரம்பிக்க இருக்கின்றோம். அந்த வகையிலே முதலாவது பாடல் சிவாஜி கணேசன், டிபி முத்துலட்சுமி ஆகியோர் இணைந்து நடித்த நான் பெற்ற செல்வம் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் அந்த பாடலோடு நிகழ்ச்சி ஆரம்பமாகின்றது. இதோ நிகழ்ச்சியில் தொடர்வது விரியும் மோட்டுக்கள் சிறப்பு நிகழ்ச்சி. பங்கு பெற்றுவோர் விரியும் மோட்டுக்கள் குழுவினர்.
விரியும் மொட்டுக்கள் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இது உங்களுக்கான எங்களின் வடிவமைப்பு நேர்களே. உங்களின் வரவேற்பு எங்களை உற்சாகப்படுத்தட்டும். நிகழ்ச்சியை தொடங்கும் முன் தமிழ் தமிழன். இந்த மாதம் தமிழ் தமிழனில் தமிழ். தஞ்சாவூர் சரஸ்வதி நூலகத்தில் 300,000 ஊலச்சுவடிகள் இன்னும் படிக்கப்படாமலேயே உள்ளன. திருக்குறள், சிலப்பதிகாரம், தொல்காப்பியம் போன்ற 50 ஓலச்சுவடிகள் மட்டுமே இதுவரை படித்து அறியப்பட்டுள்ளன. இதற்கே தமிழனின் தொன்மையை கண்டு உலகமே வியக்கிறது. 300,000 ஓலச்சுவடிகளை படித்திருந்தால் அடுத்ததாக தமிழன். மீனாட்சி அம்மன் கோவிலில் மொத்தம் 33,000 சிலைகள் உள்ளன. உலகிலேயே அதிக சிலைகள் கொண்ட கோவில் இதுதான். பார்த்தீர்களா நம் பண்டைய தமிழனின் திறமையை? பாராட்ட வார்த்தைகளே இல்லை.
எமது முதலாவது நிகழ்ச்சி சிந்திக்க சில நிமிடம். இளமையில் பச்சை, முதுமையில் சிவப்பு, குணத்திலே எரிப்பு, நான் யார்? நேயர்களே, யோசித்து வையுங்கள். பதில் இறுதியில்.
எமது அடுத்த நிகழ்ச்சி மொட்டுக்களின் வாசம். இந்த மாசம் உங்களுக்காக வாசம் வீச வருகிறது தெறி என்ற படத்தில் ஜி வி பிரகாஷின் இசையமைப்பில் வெளிவந்த என் ஜீவன் எனும் பாடல்.
ஏழு ஜென்மம் ஒன்றாக சேர்ந்து உன்னோடு இன்று நான் வாழ வேண்டும்.
வரும்போதே ரொம்ப யோசனையோட வர மாதிரி இருக்கு, யாரும் உதைக்கலாம்னா?
இல்லப்பா, எங்கட வீட்டுல கல்யாணம் வருது, அதுதான் எங்க போய் சாரி எடுக்கலாம் உடுப்போல் எடுக்கலாம் யோசிச்சு கொண்டு
இருக்கிறேன். கவலை துணிமணி வாங்குறத பத்தி.
ஹை ஷாப்பி, சூப்பர் ஃபன். என்ன பட்ஜெட், எங்க போலாம், என்ன வாங்க போறீங்க? கல்யாணம் போன்ற விசேஷத்துக்கெல்லாம் பட்டு, அப்புறம் காது கழுத்துக்கு மேட்சிங்கு, மற்றும் காஸ்ட்லி துணிமணிகள் தானே, குழந்தைகளுக்கு எல்லாம் பார்த்து பார்த்து வாங்கணும் இல்லையா?
ஓ, அது மட்டும் இல்ல, நாங்க துணிகள் வாங்கிக்கப்ப அந்த குவாலிட்டிய பாக்கணும். அது வந்து நிறைய நாளைக்கு பாவிக்குமா, விலைக்கேற்ற மாதிரி வேண்டுமா வேண்டும் பார்த்துலே வேண்ட வேணும்.
ஏன் சும்மா கேரட்ஜல் பாருங்க, இப்ப தானே ஆன்லைன்ல வாங்கலாமே, சிலவும் மிச்சமா இருக்கும்.
என்னப்பா இவ்வளவு ஆசை கொடுத்து போட்டு நேரிட போய் வாங்கினா தானப்பா எனக்கு திருப்தி.
ஒரு நாள் கூத்துக்கு மீசையம் சிரிச்ச மாதிரியில இருக்கு.
பட்டு பருத்தி என்று வாங்க போனீங்கன்னா நீங்க இந்தியாவுக்கு தான் போகணும், எப்பவுமே பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். இத்தனை விதம் பேர்ல ஊர்ல ஒவ்வொரு வகை வகையா இருக்கும் இல்லப்பா.
அப்படியா? ஆமா, கொஞ்சம் விளக்கமா தான் சொல்லுங்களேன்.
நூலை தொட்டா மிக மிக மென்மையா தொட்டாலே சிறிது துவண்டு வரும், காத்து ரொம்ப பல பல வண்டி இருக்காது, மின்னாது, அணிந்து கொண்டு நடந்தா சர 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 சரன்னு சத்தம் கூட வராது.
இந்த பட்டு பூச்சியிலிருந்து நூலை எடுத்து செய்யறதால அது வந்து நேர இருக்காதப்பா, ஒரு மாதிரி சாஞ்சிருக்குமா. பருத்தி நூலும் அது மாதிரி தானா?
ஓ, பருத்தி இயற்கை மனிதனுக்கு தந்த விரம் அப்பா.
விரம் தான் விரம், ஆனா நாங்கள் இப்ப இங்க ஒரிஜினல் பட்டு பருத்தி பாவிக்கிறோமே. பாரதெல்லாம் அந்த சிந்தட்டிக் அந்த ஆர்டிபிஷியல் கெமிக்கல் கொண்டு தயாரிக்கும் நூல்களையும் கலந்துதான் எங்களுக்கு தாராங்க.
ஆமா ஆமா, அந்த காலத்துல அதாவது 70 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பட்டு புடவோட தரம் இப்ப நிச்சயமா கிடையாது.
அது உண்மைதான், டிசைன், கலர், நீடித்து உழைக்கிற தன்மை, மலிவு, எல்லாம் எல்லா விஷயங்களிலும் அந்த காலத்து புடவை அடிக்கவே இல்லாத.
என்னத்த பின்ன கெமிக்கலை கொண்டு செய்யறதா, சிந்தட்டிக், கொட்டன், பட்டு, இப்படி சில விஷயம் வந்து இத்தனை பேருக்கு அலர்ஜியை கொண்டு வர தெரியுமோ?
அதுக்கு தான் ஒரு பழமொழி இருக்குது, மினுவதெல்லாம் பொன்னல்ல என்று. சில்லுன்னு ஒரு காற்று, சரசர என்று ஓடிய காற்று என்ற பாட்டுகளும் ஞாபகத்துக்கு வருதுப்பா.
பட்டு என்றால் காஞ்சிபுரம் பட்டு தானப்பா கண்ணுக்கு முன்னாலே வந்து நிக்கு. ரெண்டாலும் ஒடிசா பட்டு, பனாரஸ் பட்டு, மைசூர் பட்டு, பஷ்மா பட்டு, பல்வரி பட்டு, எத்தனை பட்டப்பா சொல்லிக்கொண்டு.
ஆமா ஆமா, சில்க் காட்டன், ஜூட் சில்க், பேம்போ சில்க்னு இப்ப வருது, அந்த காலத்துல இப்படி எல்லாம் கிடையாது, இப்படி எல்லாம் பெருசா எதுவும் கிடையாது.
என்னத்த சொல்றது, வாங்க வாங்கன்னு வாங்கி போட்டு அத கவனிக்கிறது பண்ற பாடு இருக்குதே.
அதுதான் பூச்சி மருந்துன்னு ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க, நாப்கின் பால்ஸ் போடுங்க அப்படிங்கறீங்க.
அந்த காலத்துல நறுமணம் வீசுற சந்தனம், சாம்பிராணி, ஜவ்வாது, அத்தர், புழுக்கு பூனை போன்ற பொடிகளே அப்பா, மெல்லிய போயில் மல்மல், மற்றது என்ன என்ன போயில் மல்மல் மெஸ்லின் துணிகள்ல போட்டு சுருக்குப்பு மேரை கட்டி அடுப்புக்குள்ள ஓட்டுருவீங்க.
எல்லா வகை துணிமணிகளுக்கும் சூரிய ஒளி தான் ரொம்ப பெஸ்ட். மாசத்துக்கு ஒரு வாட்டி வெயில்ல உள்பக்கமா துணியை திருப்பி போட்டு காய வச்சு எடுத்தாலே போதும், நிறைய நாள் வரும்.
அதோட இப்ப எல்லாம் அந்த எம்ப்ராய்டரி லேஸ் எல்லாம் வச்சு நிறைய உடுப்பு வந்திருக்கு, பார்க்க நல்லா இருக்கு தெரியுமா?
என்ன சொல்லுங்க, ஒரு சிம்பிளான ட்ரெஸ்ஸுக்கு கிராண்டான ஆக்சசரிஸ் அதாவது காதுக்கும் கழுத்துக்கும் போட்டா சும்மா நச்சுன்னு இருக்கும் தெரியுமா?
சொன்ன போல ஆண்களுக்கு ஒன்றுமே தேவையில்லையப்பா, தனிய வேட்டி சட்டை பேன் அவ்வளவுதான்.
நம்மள மாதிரி வெளிநாடுகள்ல வாழ்ற ஆக்களுக்கு சரியான கஷ்டம், விண்டவையா சமவையாண்டு துணிமணிகள் வாங்கி தள்ள வேணும்.
என்ன என்ன மிச்சத்தை விட்டுட்டு கசிவல் வேர் ஒர்க் வேர் ஹவுஸ் வேர் பார்ட்டி வேர் ஃபங்க்ஷன் வேர் என்ன நீ அப்பா கிடக்கு?
அதுதானே, நீங்க இன்னும் ஒன்று யோசிக்க வேணாம். இந்த 18 வயசு வர்ற வரைக்கும் இந்த பிள்ளைகளுக்கு கணக்க விலையெல்லாம் கொடுத்து உடுப்பு வாங்க தேவையில்லை.
ஏனப்பா
பின்னி என்னப்பா, உடுப்பு உடுப்பா வாங்கிட்டு புறத பார்த்தா அது பத்தாம போயிடும், அப்புறம் போட இல்லாதே.
போட முடியாத நல்ல நிலையில இருக்கிற துணிமணிகளை நான் என்ன ஊருக்கு எடுத்து கொண்டு போய் அகல்கிட்ட கொடுத்துடுவேன்.
மற்றவங்களுக்கு கொடுப்பதுல ஒரு பெரிய சந்தோஷம் அப்பா.
சந்தோஷம் தான் ஒத்துக்கொள்றேன், அந்த நேரம் அந்த கொடுத்த அப்புறம் தானே நாங்க போய் மார்க்கெட்ல புதுசு புதுசா என்ன வந்திருக்கு என்ன டிசைன் என்ன கலர்ன்னு போய் பார்த்து எடுக்கலாம்.
ஓமோ, புதுசு புதுசா வாங்கும் போதுதான் நாங்களும் அந்த டைமுக்கு ஏத்த மாதிரி ஃபேஷன் ஃபேஷனா போடலாம்.
ஆமா ஆமா, நம்ம குழந்தைங்களுக்கு இப்போ இந்த ட்ரெக்கிங் வேர் ரெயின் வேர் எல்லாம் இன்னும் கடையில பார்த்து பார்த்து வாங்கும் போது அதுக்கு நிறைய செலவழிக்க வேண்டியதா இருக்கு.
லெதர் உடுப்பு எனக்கு சரிசா விருப்பம் இல்ல, அதுல ஒரு விதமான ஸ்மெல் வேற வருது. இந்த முதல் சாய்ஸ் காட்டனா.
காட்டனா ஆட்டப்பாவீங்களா? நான் கொஞ்சம் அயன் செய்யாமல் போடக்கூடிய துணியதான்ப்பா விரும்புவேன்.
இப்பதான் புரியுது என்ன வாங்குறது எப்படி வாங்குவது எங்க போய் வாங்குறது எப்படி துணிகளை பராமரிக்கலாம்.
நான் வந்து
ஓமாப்பா வாங்க வாங்க எல்லாரும் போவோம், ஷாப்பிங் வந்து நல்லா ஃபன்னா இருக்கும். ஏனண்டா இப்ப எங்களுக்கு தெரியுதா என்ன வாங்குறதுண்டு, லேர்னிங் அப்டேட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்குது. இப்பா
ரொம்ப நேரமாக போச்சப்பா, நாங்க ஷாப்பிங் போக இல்லை வேணும் விழிக்கணுங்க.
இப்பவே ஒருக்கா போய் பாப்போமே.
அடுத்த நிகழ்ச்சி படித்ததில் பிடித்தது. ஜேஆர்டி டாடா என்பவர் இந்தியாவிலேயே ஒரு பெரிய தொழிலதிபர். இந்தியாவிலேயே பணக்காரர்கள் என்று கருதப்படுபவர்களில் இவரும் ஒருத்தர். அதுக்கு மேலே அவர் ஒரு நல்ல மனிதர். இந்த உரையாடல் அவருக்கும் அவருடைய ஒரு நண்பருக்கும் நடந்தது. ஒரு நாள் அவர் நண்பர் வந்து அவர்கிட்ட ஒரே கம்ப்ளைண்ட், என்னன்னு கேட்டா, நான் ரொம்ப பேன காணா போடுறேன்றாரு. நான் இனி சீப்பான பென் தான் வாங்க போறேன் என்று சொன்னார். அப்போ ஜேஆர்டி டாடா சொன்னார், நீ இருக்கிறதுலயே மிக காஸ்ட்லியான பென் வாங்கு என்று. நண்பர் அவருடைய அட்வைஸ் கேட்டு ஏன் என்று கேட்டார். அப்போ அவர் அதுக்கு ஒரு விளக்கணமும் கொடுக்கல. நண்பர் அவருடைய அட்வைஸ் கேட்டுட்டு போய் ஒரு 22 கேரட் தங்க பென் வாங்கினார். ஒரு 6 மாதங்களுக்கு பிறகு அந்த நண்பரும் டாடாவும் சந்திச்சாங்க. அப்போ டாடா வந்து நண்பர்கிட்ட கேட்டாரு, என்ன நண்பனே பெண் என்ன ஆச்சு? அப்போ அவருடைய ஃப்ரெண்ட் சொன்னார், நான் 6 மாசமா பெண்ண காணாம போடலப்பா, நான் மாறிட்டேன் என்று சொன்னார். அப்போ டாடா சொன்னார், பெண்ணோட விலையும் மதிப்பும் தான் உன்னை கவனம் செலுத்த வச்சது, நீ மாறவில்லை என்று சொன்னார். இதுதான் நம்ம வாழ்க்கையிலையும் நடக்கிறது. நம்ம உடலை மதிச்சோம்னா அதில் கவனம் செலுத்துவோம், நம்ம காசை மதிச்சோம்னா அது நம்ம செலவில் கவனம் செலுத்துவோம், நம்ம உறவுகளை மதிச்சோம்னா அதை முறியடிக்க மாட்டோம், நம்ம நண்பர்களை மதிச்சோம்னா அவங்களை மதிப்போம். கவனம் என்றது எல்லார்கிட்டயும் இருக்குது, ஆனா அது எங்க செலுத்துறோம் என்றது நம்ம தான் முடிவு செய்யறோம். யோசித்தீர்களா நேயர்களே? இளமையில் பச்சை, முதுமையில் சிவப்பு, குணத்திலே எரிப்பு, விடை பச்சை மிளகாய்.
எமது இறுதி நிகழ்ச்சி கிவியின் குரல். இந்த மாத கிவியாக உங்களை உற்சாகத்தில் மூழ்கடிக்க இதோ வருகிறார்.
இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தால் தான் என்ன,
உமக்கா இருக்கிறேன்.
ஏன் அவசரம், என்ன அவசரம், நில்லு பொண்ணே,
நிக்கிறேன்.
கிவியின் குரலில் திளைத்த உங்களை மேலும் மகிழ்விக்க ஒரு நகைச்சுவை துணுக்கு இதோ.
என்னப்பா, எங்களை கல்யாணம் செய்த ஐயரை பற்றி கேள்விப்பட்ட நீங்களே?
ஏன், அவருக்கு என்ன, நல்லா தான் இருக்கிறார்.
இல்லையப்பா, அவர் நேற்றில்லை மோசம் போட்டாரா?
கடவுள் இருக்கிறார் அடி, அவர் எனக்கு செஞ்சவான் சும்மா விடுமா?
என்ன என்னப்பா சொன்னீங்களா?
நன்றி நேயர்களே, மீண்டும் அடுத்த மாதம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விரியும் மொட்டுக்கள் குழுவினர். நன்றி, வணக்கம்.
நேயர்களே, அந்த சிறப்பு நிகழ்ச்சியை தொடர்வது நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தின் அறிவித்தல் மற்றும் சமூக அறிவித்தல் ஒன்று. நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய மே மாதத்திற்கான மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்று கூடல் எதிர்வருகின்ற மே மாதம் 12 தேதி சனிக்கிழமை காலை 10 தொடக்கம் பிற்பகல் 2 வரை எலஸ்லி இல் பின்லே வீதியில் அமைந்திருக்கின்ற லெஜிஸ்டர் மண்டபத்தின் பிரதான மண்டபத்திலே இந்த சிறப்பு நிகழ்ச்சி இடம்பெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் அந்த நிகழ்விலே கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். மறந்துவிடாதீர்கள், நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களே, உங்களுடைய மே மாதத்திற்கான மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்றுகூடல் எதிர்வருகின்ற மே மாதம் 12 தேதி சனிக்கிழமை காலை 10 தொடக்கம் பிற்பகல் 2 வரை எலஸ்லியில் அமைந்திருக்கின்ற பின்லே வீதி இலக்கம் 20 லெஜிஸ்டர் மண்டபத்தின் பிரதான மண்டபத்திலே இடம்பெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் அந்த நிகழ்விலே கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். அடுத்ததாக சமூக அறிவித்தல் ஒன்று. நியூசிலாந்து வன்னிணையம் டிரஸ்ட் அமைப்பினர் வழங்கும் விடியல் கலை மாலை 2018 வன்னிப்போரிலே பாதிக்க சிறுவர் சிறுமியர்களுக்கான நிதி திரட்டும் சிறப்பு நிகழ்ச்சி. கலை நிகழ்ச்சிகள் பலவற்றோடு நாடகங்கள் இடம்பெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் அன்பர்களையும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு வன்னிப்போரிலே பாதிக்கப்பட்ட சிறுவர்களின் நிதி பங்களிப்புக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து வன்னிநேயம் டிரஸ்ட் அமைப்பினர். இந்த நிகழ்ச்சி எதிர்வருகின்ற மே மாதம் 5 தேதி சனிக்கிழமை மாலை 6 தொடக்கம், இலக்கம் 487 டொமினியன் வீதி, அதாவது KFC அருகாமையில் அமைந்திருக்கின்ற டொமினியன் போர் நினைவு மண்டபத்தினே சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கின்றது. அனைவரும் வந்து ஆதரவு வழங்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து வன்னிநேயம் டிரஸ்ட் அமைப்பினர். இந்த நிகழ்ச்சி தொடர்பான மேலதிக விவரங்களுக்கும் மற்றும் நுழைவு கட்டணங்களுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் திரு ஸ்ரீதரன் 836-8238. மீண்டும் ஒருமுறை 836-8238. அடுத்ததாக நிகழ்ச்சியிலே ஒரு இலக்கிய பார்வையோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்ய இருக்கின்றோம். கலியுகத்தில் என்னென்ன நடைபெறும் என்பதை விளக்கமாக கூறிய ஸ்ரீ கிருஷ்ணர். பகவான் கிருஷ்ணரிடம் வீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் ஆகியோர் கலியுகம் எப்படி இருக்கும் என்ற கேள்வியை கேட்டனர். அதற்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சொல்வதென்ன, எப்படி இருக்கும் என்றே காண்பிக்கிறேன் என கூறி தனது வில்லில் இருந்து 4 அம்புகளை 4 திசைகளிலும் செலுத்தி அவற்றை எடுத்துக்கொண்டு வருமாறு கூறினார். பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் ஆணைப்படி நால்வரும் 4 திசைகளில் சென்றனர். முதலில் பீமன் அம்பை எடுத்த இடத்தில் ஒரு காட்சியை கண்டான். அங்கு 5 கிணறுகள் இருந்தன. மத்தியில் ஒரு கிணறு, அதை சுற்றி 4 கிணறுகள். சுற்றியுள்ள 4 கிணறுகளில் சுவை மிகுந்த தண்ணீர் நிரம்பி வழிந்தது கொண்டே இருந்தது. ஆனால் நடுவில் உள்ள கிணறு மட்டும் நீர் வற்றி இருந்தது. இதனால் பீமன் சற்று குழம்பி அதை யோசித்தபடியே அந்த இடத்தை விட்டு கிருஷ்ணரை நோக்கி நடந்தான். அர்ஜுனன் அம்பை மீட்ட இடத்தில் ஒரு குயிலின் அற்புதமான குரலை கேட்டான். பாடல் கேட்ட திசையில் திரும்பி பார்த்தான் அர்ஜுனன். அங்கு ஒரு கோரமான காட்சியை கண்டான். அந்த குயில் ஒரு வெண்முயலை கொத்தி தின்று கொண்டிருந்தது. அந்த முயலோ வலியால் துடித்துக் கொண்டிருந்தது. மெல்லிசை கொண்டு மனதை மயக்கும் குயிலுக்கு இவ்வளவு கொடிய மனம் உள்ளது என்று எண்ணியபடி குழப்பத்தோடு அங்கிருந்து நகர்ந்தான். சகாதேவன் கிருஷ்ணரின் அம்பை எடுத்துக்கொண்டு திரும்பி வரும் வழியில் ஒரு காட்சியை கண்டான். பசு ஒன்று அழகிய கன்றுக்குட்டியை ஈன்றெடுத்தது. அதனை தன் நாவால் வருடி சுத்தம் செய்து கொண்டிருந்தது. கன்று முழுமையாக சுத்தமாகியும் தாய் பசு நாவால் வருடுவதை நிறுத்தவில்லை. இதனால் கன்றுக்கு சிறிய காயம் ஏற்பட்டுக் கொண்டிருந்தது. இதனை தடுக்க சுற்றியிருந்த பலர் கன்றை பசுவிடமிருந்து மிகவும் சிரமப்பட்டு பிடித்தனர். அதனால் அந்த கன்றுக்கு பலத்த காயங்கள் உண்டானது. தாய் எப்படி பிள்ளையை காயப்படுத்த முடியும் என்ற குழப்பத்தோடு அவனும் கிருஷ்ணரை நோக்கி நடந்தான். அடுத்ததாக நகுலன் கண்ணனின் அம்பு ஒரு பெரிய மலையின் அருகில் இருப்பதைக் கண்டு எடுத்துக்கொண்டு திரும்பினான். அப்போது மலை மேலிருந்த பெரிய பாறையொன்று கீழே உருண்டு வந்தது. வழியில் இருந்த அனைத்து மரங்களையும் தடைகளையும் இடித்து தள்ளி வேகமாக உருண்டு வந்தது. அவ்வாறு வேகமாக வந்த பாறை ஒரு சிறிய செடியில் மோதி அப்படியே நின்று விட்டது. ஆச்சரியத்தோடு அதைக் கண்ட நகுலன் தெளிவு பெற பகவானை நோக்கி புறப்பட்டான். இவ்வாறு பாண்டவர்கள் நால்வரும் கிருஷ்ணரிடம் வந்து சேர்ந்தனர். அவரவர் தாங்கள் கண்ட காட்சியையும் மனதில் உள்ள குழப்பத்தையும் ஞானக்கடலான கிருஷ்ணரிடம் கூறி அதற்கான விளக்கத்தை கேட்டனர். கிருஷ்ணரோ வழக்கமான தன் மெல்லிய சிரிப்புடன் விளக்கினார். பீமா, கலியுகத்தில் செல்வந்தர்களும் ஏழைகளும் அருகருகேதான் வாழ்வார்கள். ஆனால் செல்வந்தர்கள் மிகவும் செழிப்பாக இருந்தாலும் தம்மிடம் உள்ளதில் ஒரு சிறு பகுதியை கூட ஏழைகளுக்கு கொடுத்து உதவ மாட்டார்கள். ஒரு பக்கம் செல்வந்தர்கள் நாளுக்கு நாள் செல்வந்தர்களாகவே ஆக, மற்றொரு பக்கம் ஏழைகள் ஏழ்மையின் வாடி வருந்துவார்கள். நிரம்பி வழியும் நான்கு கிணறுகளுக்கு நடுவில் உள்ள வற்றிய கிணத்தைப் போல் என்றார். பின்னர் அர்ஜுனிடம் திரும்பி கிருஷ்ணர், அர்ஜுனா, கலியுகத்தில் போலி ஆசிரியர்கள் மதகுருக்கள் போன்றவர்கள் இனிமையாக பேசும் இயல்பும் அகன்ற அறிவும் கொண்டவர்களாக இருப்பார்கள். இருப்பினும் இவர்கள் மக்களை ஏமாற்றி பிழைக்கும் கயவர்களாகவே இருப்பார்கள். இனிய குரலில் பாடிக்கொண்டே முயலை கொத்தி தின்ற குயிலைப் போல என்றார். தொடர்ந்து சகாதேவனிடம் கிருஷ்ணர், சகதேவா, கலியுகத்தில் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளின் மீதுள்ள கண்மூடித்தனமான பாசத்தால் அவர்கள் தயவர் செய்தாலும் அதை பொருட்படுத்தாமல் பிள்ளைகளின் நெறிதவறிய வாழ்விற்கு தாங்களே காரணமாக இருப்பார்கள். இதனால் பிள்ளைகளின் எதிர்கால வாழ்க்கை துன்பப்பிடியில் சிக்கிக்கொள்ளும் என்பதை கூட மறந்து விடுவார்கள். இதையடுத்து பிள்ளைகளும் வருங்காலத்தில் தீய வினைகளால் துன்பத்தை அனுபவிப்பார்கள். இவ்வாறு பிள்ளைகளின் அழிவுக்கு பெற்றோர்களே காரணமாவார்கள். கன்று குட்டியை நாவால் நக்கி காயப்படுத்திய பசுவை போல என்றார். அடுத்ததாக நகுலனை பார்த்த கிருஷ்ணர், நகுலா, கலியுகத்தில் மக்கள் சான்றோர்கள் நற்சொற்களை கேளாமல் நாளுக்கு நாள் ஒழுக்கத்தினின்றும் நற்குணத்தினின்றும் நன்னர்களிலிருந்தும் நீங்குவார்கள். யார் நன்மைகளை எடுத்து கூறினாலும் அதை அவர்கள் பொருட்படுத்த மாட்டார்கள். எந்த ஒரு கட்டுப்பாடும் இன்றி செயல்படுவார்கள். இத்தகையவர்களை இறைவனால் மட்டுமே தடுத்து நிறுத்தி நிதானப்படுத்தி நன்னறியுடன் செயல்படுத்த முடியும். மரங்களாலே தடுத்து நிறுத்த முடியாத பெரிய பாறையை தடுத்து நிறுத்திய ஒரு சிறு செடியைப் போல என்று கூறி முடித்தார் பகவான் கிருஷ்ணர். இன்றைய கலியுகத்தில் தற்போது கிருஷ்ணர் கூறியபடிதான் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை யாராலும் மறக்க முடியாது. அதே சமயத்தில் இதற்கு தீர்வாகவும் இறைவனை சரணடைவதைத் தவிர வேறு எந்த தீர்வும் நமக்கு கைகொடுக்காது என்பதையும் கிருஷ்ணர் தெளிவாக கூறியுள்ளார். எனவே இந்த கலியுகத்தில் நாமும் ஆன்மீக பாதையை தேர்ந்தெடுத்து இறையல் பெறுவோமாக. அந்த கருத்தோடு இன்றைய நிகழ்ச்சியின் நேரமும் ஏறக்குரிய நிறைவுக்கு வருகின்றது. தொடரும் பாடலோடு மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியினூடாக உங்கள் வீடுகள் வந்து சேரும் வரை இன்றைய நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பித்த வெறியும் மொட்டுக்கள் குழுவினரோடு விடைபெறும் நான் உங்கள் அன்பின் ஷன் வேலுப்பிள்ளை. வணக்கம் நேர்களே.